இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நாகர்கோயில், தூத்துக்குடி, ஊட்டி மற்றும் கோத்தகிரி கிளிஷானுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் செல்லை அவர்களுடைய மகள், அவர்களை நாம் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. சகோதரி நல்லா இருக்கிறாங்க தேவனுடைய கிருபையில். அவங்களுக்காக உங்கள் ஜெபத்துல தொடர்ந்து இருக்கும்படி உங்களிடத்துல நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் 4:6 பாடம், பாபிலோன் பிஃபோர் த கிரேட் கோர்ட், மகா நியாய சபைக்கு முன்பாக நிற்கும் பாபிலோன், ஹர் கன்ஃபியூஷன் எக்லிஸ்டிக்கல் எக்லிசியாஸ்டிக்கல், அவளுடைய மத ரீதியான குழப்பம் என்ற தலைப்பை நாம ஆரம்பித்தோம். ஆரம்பித்த போது சகோதர சகோதரிகளே, நமக்கு மிகவும் பரிச்சயமான சில விவரங்களை நாம பார்த்துட்டு முடியும் போது ஒரு முக்கியமான விஷயம் நாம பார்த்தோம். கிளாஸ்ல சுவிசேஷ யுகம் முழுக்க இந்த பாபிலோன் எப்படி எல்லாம் உருவாகி, எப்படி எல்லாம் பாதை தவறி, எப்படி எல்லாம் தேவனுக்கு விரோதமா செய்து முடிச்சாங்க, அவங்களுக்குள்ள நடந்த சீர்திருத்தத்தில எல்லாம் பேசிட்டு, இதெல்லாம் பார்க்கும் போது இந்த உலக ஜனங்கள் அந்த அமைப்பு கிட்ட மூன்று முக்கியமான குறைகளை தெளிவாக அடையாளம் காண்கிறார்கள் என்று நாம முடிச்சோம். அந்த மூன்று முக்கியமான தவறுகள் பாபிலோனிடம் இந்த உலகம், அதாவது இந்த மகா நியாய சபை என்ன தவறு கண்டுபிடிச்சாங்க என்று பார்க்கும்போது, முதல்ல இன்கன்சிஸ்டன்சி, அப்படின்னா ஒரு நிலை இல்லாத தன்மை. எதுல நிலை இல்லாத தன்மை? பாபிலோன், அதனுடைய உபதேசங்கள், அதனுடைய போதனைகள், அதனுடைய விசுவாச பிரமாணங்கள், அதுல நாம ஒரு நிலை இல்லாத தன்மைய நம்ம அங்க பார்க்க முடியுது. இது ஜனங்களுக்கு அங்க தெரியும், ஜனங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நெக்ஸ்ட், அவள் இடத்துல பய பக்திக்கு ஏதுவான ஆச்சரியமான கிரியைகள் கூட அவளிடம் குறைவு என்பதை இந்த உலக ஜனம் அடையாளம் கண்டிருப்பதாக அங்க நாம பார்த்தோம். மூணாவது மிக முக்கியமான ஒரு குறை, அதாவது இந்த பாபிலோன் பயர் சபை அமைப்பு உலகத்துக்கு என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, இந்த 2000 வருஷம் தன்னுடைய இலக்கு நோக்கம் என்னவோ, அதாவது இந்த உலகத்தையே கிறிஸ்தவத்துக்கு மாற்றுவது என்பதுதான் தங்களுடைய நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு இந்த 2000 வருஷம் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நோக்கத்தையும் அவர்கள் என்ன பண்ணல, இது வரைக்கும் நிறைவேற்றல. அப்போ தன்னுடைய போதனை, உபதேசங்கள், விசுவாசத்துல ஒரு நிலையில்லாத தன்மை கொண்டிருக்குது இந்த கிறிஸ்தவ சபைகள். அவர்களிடம் தேவனுடைய ஜனங்களுக்கும் அவருடைய பக்திக்கும் உரிய கிரியைகள் எதையும் பார்க்க முடியவில்லை. அவர்கள் இந்த உலகத்தையே கிறிஸ்தவத்துக்கு மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு செயல்படுகிறாங்க, ஆனா இதுவரைக்கும் அந்த ஒரு லட்சியத்தை கூட அவங்க அடையல என்ற இந்த மூன்று தவறுகளை இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற பாபிலோன் கிட்ட தெளிவா அடையாளம் கண்டிருக்கிறாங்க என்று பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு இந்த பாடத்தையே பார்த்து முடிக்க போறோம் முழுக்க. ஆனா பாடம் ரொம்ப பெருசு, ஒரு 100-130 பேஜ் வருது. ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல இந்த பாடம் முடிய போகுது நம்ம. ஏன்னா இதுல சகோதரர் தலைப்பு என்ன பார்த்தோம்னா, மகா நியாய சபை முன்பு பாபிலோன் நிக்குது. அப்படி நிக்கும் போது அவளுக்குள்ள மத ரீதியான அந்த குழப்பம் போய்கொண்டு இருப்பதை கூட ஜனங்கள் உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த தலைப்பை நிரூபிக்க சகோதரர் ஒரே ஒரு சம்பவத்தை ரொம்ப ஆழமா ஆராய்ந்து விவரிக்கிறார். அந்த சம்பவத்தினுடைய ஜூஸ் நாம இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து நாம முடிக்க போறோம். சரி, இந்த பாபிலோன் அவளுடைய குழப்பம் ரொம்ப தெளிவா ஜனங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது. இது எப்படி இங்க நிரூபிக்க முடியும்? இதோ இப்போ நாம பார்ப்போம். சோ அவள் இந்த மூன்று முக்கியமான தவறுகளை உலகம் அவங்க கிட்ட இன்னைக்கு பார்க்க முடியுது, பார்த்திருக்கிறாங்க. இப்போ பாருங்க, சகோதரர் ஒரு தலைப்பு ஆரம்பிக்கிறார், அந்த தலைப்பு தான் பாடம் முழுக்க. Ecclesiasticism takes the stand and indirectly renders up her account. So, சொல்லப்பட்ட இந்த மூன்று தவறுகள் உலக ஜனங்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இந்த தவறுகளை பாபிலோன் கிட்ட இருக்குதுன்னு அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த தவறுகளில இருந்து தன்னை நியாயப்படுத்தி கொள்ளுவதற்காக இந்த அமைப்பு சில முயற்சிகளை எடுக்குது. எதுக்காக? உண்மையிலே இந்த மூன்று தவறுகள் எங்களிடத்துல இல்ல, நாங்கள் சொல்லுகிறபடி பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் உள்ளவங்களாத்தான் இருக்கோம் என்பதற்காக அந்த ஒரு நிலைப்பாடை எடுத்து தங்களை நிரூபிக்க முயற்சிக்குது. ஆனா அப்படி முயற்சிக்கும் போது மறைமுகமா என்ன பண்ணிடுதுன்னா, அவங்களுடைய அந்த கணக்க ஜனங்களுக்கு ஒப்பு வச்சிடுது. உண்மையிலேயே இந்த முயற்சியில தனக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் அது வெட்ட வெளிச்சம் போட்டு அங்க காண்பிக்குது. இது அதுக்கு தெரியாம அங்க போயிடுது. சரி, எப்படி இது நாம அங்க தெரியுது சகோதர சகோதரிகள்? சோ இந்த பாபிலோன், இந்த சபை அமைப்புகள், உலகம் தங்களிடம் அடையாளம் கண்டிட்ட அந்த மூன்று குற்றங்களை நியாயப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அப்படி முயற்சிக்கும் போது எப்படி அதை நியாயப்படுத்துறாங்க என்று நம்ம பார்க்கும் போது, இன்னைக்கு இந்த பெயர் சபையை கூர்ந்து கவனிச்சு அது நமக்கு தெரியும். முதல் குற்றம் உலகம் என்ன சொல்லுதுன்னா, இவளுடைய போதனை, இவளுடைய உபதேசங்கள், இவளுடைய விசுவாசங்கள் ஒரு நிலையில்லாத தன்மையை பெற்றெடுக்குது என்று அங்க சொல்றாங்க. அது உண்மைதான். அது அந்த மத அமைப்பினுடைய போதக வகுப்பார் நல்லாவே உணர்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அதை அவங்கனால தைரியமாக ஒப்புக்கொள்ள முடியாது. அல்லது அந்த உபதேசங்கள் அல்லது அந்த போதனைகள் அதுக்குள்ள இருக்கிற ஒரு குளறுபடிகளை மாற்றி அமைக்கிறதுக்கும் அவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா முயற்சி எடுக்க முடியாது. ஏன்னா காலம் காலமா இந்த உபதேசம் மற்றும் போதனை விசுவாசங்களினுடைய அடிப்படையில தான் ஒவ்வொரு சபையுமே உருவாகி இருக்கு. இந்த ஒவ்வொரு போதனை உபதேசம் விசுவாசம் தான் ஒவ்வொரு சபை உருவாக காரணமாயிடும். இப்ப ஜனங்கள் நீங்க ஒரு நிலையில்லாத போதனை உபதேசம் பேசிட்டு இருக்கிற அமைப்புப்பா அப்படின்னு சொல்றதுனால அது ஆமா அப்படின்னு சொல்லி அதைய அவர்கள் சரி செய்ய முயற்சித்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சபைகளே என்ன ஆகும், இல்லாமல் போகும். இது நிறைய அந்த போதக வகுப்பா புரிஞ்சுக்கொண்டு இதையே வந்து அவர்களே அதிகம் பேசுவதில்லை. அதுதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு எந்த டினாமினேஷன் பார்த்தாலும் அவங்க டினாமினேஷனுடைய விசுவாசம், அதுல உள்ள குழப்பம், அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய போதனைகள், அது வேதத்தோடு இசைந்து இல்லாம இருக்கிறதுங்கிற விஷயத்த புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா டெலிபரேட்டா என்ன பண்ண மாட்டாங்க, ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஒப்புக்கொண்டுட்டா அவர்கள் அந்த சபையை விட்டே வெளியே வர வேண்டியது வரும், அந்த சபை வந்து இல்லாமல் போகும். சோ இது ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சிட்டு ஒரு தெளிவுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு முடிவு எடுத்துடுறாங்கன்னா, அந்த அமைப்பினுடைய எல்லா உபதேசங்களையுமே மறுத்துடுறாங்க, அப்படின்னா புறக்கணிச்சிடுறாங்க. இவர்களை நம்ம பெயர் சபையில எப்படி சொல்லலாம்னா, இவர்கள் சபைகளுக்கே போகாம இருக்கிறவங்க. அந்த வகுப்பாரு ஏன் அந்த மாதிரி வந்துருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சபைகளுடைய போதனைகள் என்ன இருக்குது, ஒரு நிலை இல்ல, வேதத்தோடு இசைந்து காணப்படலங்கிறது புரிஞ்சிருக்கிறதுனால அவங்க அதையெல்லாம் அப்படியே என்ன பண்றாங்கன்னா புறக்கணிச்சிட்ட நிலைமையில அங்க வந்துடுறாங்க. இது ஒரு வகுப்பா. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையோட ரொம்ப ஜாக்கிரதையா அவர்கள் இந்த விஷயத்த டீல் பண்றாங்க. உண்மைதான், எங்களிடம் இந்த குறை இருக்கிறது உண்மைதான், இத உலக ஜனங்கள் அடையாளம் கண்டுகிட்டதும் உண்மைதான். ஆனா அதுக்காக உடனே எல்லாத்தையும் மாற்றிடவும் முடியாது, இல்லாட்டி மாற்றாமனும் அப்படியே இருந்துடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்றாங்கன்னா காலத்துக்காக காத்துடுக்கிறாங்க. அப்படின்னா காலம் போக போக சில விஷயங்களை விட்டுட்டு அதே இடத்துல இன்னும் வேற சில உபதேசங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ற முயற்சியில கூட அங்க போகுது. கிட்டத்தட்ட சமரசம் தான். காலப்போக்கில் ஜனங்கள் கிட்ட ஒத்துக்கொள்ளுவாங்க. ஒத்துக்கொண்டுட்டாலும் ஒரு விஷயத்தை எடுத்து போடுற மாதிரி எடுத்து போட்டு இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணிடுவாங்க, உள்ள இன்செர்ட் பண்றதாக சொல்றாங்க. புரியறது கஷ்டமா இருக்கும். இந்த விஷயத்தை எப்படி எடுக்கிறாருன்னா, பாபிலோன் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்க இந்த சபை அமைப்புகளுடைய அந்த ரூபத்தை நம்ம முன்னாடி அங்க கொண்டு வந்து அங்க வைக்கிறார் சகோதர சகோதரிக்கு. சரி, இப்படியாக இந்த பெயர் சபைகள் தங்களுடைய அந்த உபதேசங்கள் ஒரு நிலையில்லாத தன்மை இருக்குது என்கிற விஷயத்தை எப்படியாவது சாக்கு போக்கு சொல்லி தங்களுடைய நிலைப்பாட்டை நிரூபிக்க அங்க முயற்சிக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அதே வேளையில இரண்டாவது குற்றம் என்ன இருக்குன்னா, அதாவது தேவ பக்திக்குரிய கிரியைகள் தங்களிடம் இல்லைன்னு உலக ஜனங்கள் சொல்றதை பார்த்துட்டு, ஒருவேளை அதை நிரூபிப்பதுக்காகத்தான் இன்னைக்கு பேசவில நம்ம பார்க்கிறோம் அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷை, மற்ற ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் அவர்களை ஜனங்களுக்கு மத்தியில அங்க பயங்கர வல்லமையாக நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க உண்மையிலேயே தேவனுடைய ஜனங்கள் தான் அப்படிங்கறத, தங்களுக்கு அந்த பயபக்திக்குரிய கிரியைகள் இருக்குது என்பதை இந்த ஆச்சரியமான கிரியைகளின் மூலம் அவர்கள் நிரூபிக்க முயற்சிக்கிறதாக சகோதரர்கள் சொல்றார். ஆனா அதே கிரியைகளை கர்த்தர் வந்து என்ன சொல்றார், மத்தேயு 7:22-23 நமக்கு தெரியும் இல்லைங்களா, உங்களுடைய நாமத்தினாலே அல்லவா நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தணும், பிணியாளிகளை நாங்கள் குணப்படுத்தணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு கர்த்தரேசன சொல்றார், அக்கிரம செய்கை காரணம். இந்த அக்கிரம செய்கைகள் கர்த்தரேசு பார்வையில அதுதான் இந்த அமைப்புகள் தங்களுடைய அந்த பயபக்திக்குரிய கிரியைகளாக அங்கு காண்பிக்கிறதாக அங்கு பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி இவர்களே தங்களுடைய நிலைப்பாட்டை நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் பண்ணா கூட கூர்ந்து கவனிச்சா இந்த பயர் சபைகள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. என்னன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க, They see that disintegration and overthrow are sure to follow soon unless some mighty effort shall unite her sex. என்னன்னா தங்களுடைய பாருங்க, her leaders see very clearly that they will not long serve to preserve her in her present divided, distracted and confused condition. அதாவது இந்த பயர் சபையின் தலைவர்கள், இந்த பயர் சபையை வழி நடத்துபவர்கள் தாங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரிந்திருக்கிற நிலை, ஒவ்வொரு சபை பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற நிலை, அதே சமயத்தில் மெய்யான பாதை விட்டு வழி விலகி இருக்கிற அந்த நிலை, ஒரு குழப்பமான நிலையை பார்க்கும் போது அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா, ஏதாவது ஒரு வல்லமை வந்து இந்த கிறிஸ்தவம் பிரிஞ்சு குழம்பி வழி தப்பி போகிற இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை ஒருங்கிணைக்கா விட்டாலே இவர்கள் ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுங்கிறது இந்த கிறிஸ்தவ சபையின் தலைவர்கள் அங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சிருக்கிறதுனால ஒரு வினோதமான முயற்சி இவர்கள் அங்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா இங்கிலீஷ்ல சொன்னா கிறிஸ்டியன் யூனியன். எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளும் சபையும் இந்த விஷயத்த புரிஞ்சிருக்கிறாங்க. என்ன விஷயம் புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட நிறைய தவறுகள் இருக்கிறத உலகமே என்ன பண்ணிடுச்சு, அடையாளம் கண்டெடுக்குது. என்னதான் நம்ம சாக்கு போக்கு சொல்லி சில ஆச்சரியங்களை உண்டு பண்ணினாலும் அவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த நிலைமையிலேயே நம்ம ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது, நம்ம அமைப்புகளுக்கே ஒரு அழிவே வந்துடும் என்று சொல்லிட்டு இவர்கள் என்ன உணர்றாங்கன்னா, இந்த பிரிஞ்சு குழம்பின வழி தப்பின நிலைமையில் இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் ஏதாவது ஒரு வல்லமையினால ஒருங்கிணைக்க படணும் என்று சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில இறங்கும் போதுதான் ஒரு பேச்சை அடிப்படுத்து ரொம்ப பிரபலமா இன்னைக்கு இருக்க எல்லா சபைகள் கிட்ட ரசல் காலத்திலே அவர் சொல்லிட்டாரு, கிறிஸ்டியன் யூனியன் அப்படின்னா கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள வர வேண்டிய நிறைவேற வேண்டிய ஒரு என்ன சொல்லலாம், யூனியன் சங்கமா இல்லாட்டி ஒருங்கிணைப்பு, ஒருங்கிணைப்பு பற்றி அவர்கள் அங்க பேசுறாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு இடையிலான அந்த ஒருங்கிணைப்புக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு அடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எவிடன்ஸ் ஆஃப் க்ரோத் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் லவ் அண்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், அதாவது அந்த அன்பின் ஆவியில ஒரு வளர்ச்சி அடைவதற்கான அடையாளமாகவும் கிறிஸ்தவ ஐக்கியம் வேரூன்றுவதற்கு ஒரு அடையாளமாகவும் அதை சொல்றாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும் இந்த சபைகள் எல்லாமே ஒருங்கிணைக்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த அன்புலையோ இல்லாட்டி கிறிஸ்தவ ஐக்கியத்திலேயோ அவர்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு அடையாளம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பயம் வந்து இருக்குது. என்ன பயம்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த அமைப்பின் மேல வரப்போகிற அந்த காலம் ரொம்ப சமீபத்தில் இருக்குது. அந்த அழிவுல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த அழிவுல இருந்து அவங்க தப்பிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு பிரிவுகளும் தங்களோட என்ன பண்ண வேண்டி இருக்குது, ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் நிலைக்க முடியுங்கிற அந்த ஒரு நிதர்சன சூழ்நிலை தான் அங்க இருக்குது. சோ இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த கிறிஸ்டியன் யூனியன் பத்தி கிறிஸ்தவ சபைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் தான், எல்லா பிரிவுகளும் இணைக்கப்படணும். ஆனா எப்படி செய்யறது அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. சோ எப்படி செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு சில முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க. என்னன்னா பாருங்க, கிறிஸ்தவத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. உதாரணம் பிரஸ்பைட்டீரியன்ஸ், நம்ம ஊர்ல இல்ல வெளிநாடுகள்ல, பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், கத்தோலிக்ஸ், இந்த மாதிரி சில பெரிய பிரிவுகள் இருக்குது. முதல்ல இந்த பிரிவுகளுக்குள்ள கூட என்ன இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்கு. புரியுதுங்களா? எப்படிங்க நம்ம பெண்டிகாஸ்ட் பிரிவு எடுத்தோம்னா அதுல எத்தனை இருக்குது பாத்தீங்களா? சோ அது ஒரு எக்ஸாம்பிள், உண்மையா அதுதான். இன்னைக்கு கிறிஸ்டியன் எப்படி இருக்குன்னா, ஓகே ரோமன் கத்தோலிசம், ப்ரோடெஸ்டன்ட் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அந்த ப்ரோடெஸ்டன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிரிவுகள், பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரஸ்பைட்டீரியன், நியூ லைஃப், எத்தனையோ பிரிவுகள். அந்த பிரிவுகளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள். சோ அப்ப இந்த பிரிவுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு இந்த கிறிஸ்தவ மண்டலம் நினைக்கும் போது ஒரு குழப்பம் என்னன்னா, எப்படி நிறைவேற்றலாம்? சோ முதல் சஜஷன் என்னன்னா, முதல்ல ஒவ்வொரு பிரிவையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளை என்ன பண்ணலாம், ஒருங்கிணை. பாப்டிஸ்ட் டினாமினேஷன் எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை பிரிவுகள் இருக்குதோ அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தில என்ன பண்ணுங்க, கலைந்து போட்டு பாப்டிஸ்ட் டினாமினேஷன் எல்லாம் என்னங்க முதல்ல ஒன்னாங்க. நெக்ஸ்ட் மெத்தடிஸ்ட் எல்லாம் ஒன்னாங்க. நெக்ஸ்ட் ரோமன் கத்தோலிக்ஸ் எல்லாம் ஒன்னாங்க. நெக்ஸ்ட் பெண்டிகாஸ்ட் எல்லாம் ஒன்னாங்க. சோ இந்த மாதிரி அந்தந்த பிரிவுகள் அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வரும் போது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் எதுக்கு போலாம், இந்த பாப்டிஸ்டும் மெத்தடிஸ்டும் என்ன ஆகட்டும் ஒன்னாகட்டும், பாப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட் பெண்டிகாஸ்ட் ரோமன் கத்தோலிக்ஸ் ப்ரோடெஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகலாம், ஒன்னாகலாம். சோ இந்த தங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரிவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளை சரி செய்து நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு அங்க வருவதற்கு முயற்சிக்கலாம். அது கூட ஒரு முயற்சி போகுது. இதெல்லாம் ப்ரொஃபசி. நெக்ஸ்ட் இன்னொரு முயற்சி வருது என்னன்னா, another is to cultivate in the people a desire for union. அப்படின்னா ஜனங்களுக்குள்ள, அதாவது கிறிஸ்தவ சபைகள் இருக்கிற ஜனங்களுக்குள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றாகணுங்கிற ஒரு விருப்பத்தை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணணும். அது எப்படி அவங்க செய்யறாங்கன்னா ரொம்ப அருமையா இங்க சொல்றாரு பாருங்க, another is to cultivate in the people a desire for union. கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்க வேணுங்கிற ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணி, அந்த டிஸ்போசிஷன் டு இக்னோர் டாக்டரின். சோ ஒரு அந்த ஒற்றுமைதான் முக்கியம். அதுக்காக எதை கூட தியாகம் பண்ணலாம், உபதேசங்களை தியாகம் பண்ணிடலாம்ங்கிற ஒரு விருப்பத்துக்குள்ள அங்க கொண்டு வர முயற்சி நடக்குது. அப்படி நடக்கிறதுனுடைய விளைவு தான் பாருங்க, இது வந்து இந்த கருத்தை இன்னைக்கு பிரதர் ரசல் எழுதுறாரு. இது இப்ப யார்கிட்ட அதிகமா பார்க்க முடியுதுன்னா, கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற யங் மைண்ட்ஸ், அப்படின்னா வாலிபர், அந்த புது சந்ததியார் கிட்ட தான் இந்த கருத்தை கிறிஸ்தவ மண்டலம் ரொம்ப விதைச்சு விட்டுடுக்கிறாங்க. சோ இப்ப இந்த வாலிபர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, தங்களுக்கு முந்தைய சந்ததி, தங்களுக்கு முந்தைய அந்த சந்ததியில் இருக்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, இந்த உபதேசத்தை பிடிச்சு கொண்டு தனித்தனியா பிரிஞ்சு போனாங்க இல்லையா, மெத்தடிஸ்ட் ஒரு உபதேசத்தின் பின்னால, பாப்டிஸ்ட் ஒரு உபதேசத்தின் பின்னால, பெண்டிகாஸ்ட் ஒரு உபதேசத்தின் பின்னால போனாங்க இல்லைங்களா. சோ அந்த குளறுபடிகளை எல்லாம் மறந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த ஒரு விதைய வந்து நல்லா உள்வாங்கிட்டு கிறிஸ்தவ மண்டலமே ஒன்னாகுங்கிற முயற்சியில இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு, அதன் விளைவு தான் பிரதர் சொல்றாரு. நிறைய சில அமைப்புகள், யங் மென்ஸ் அண்ட் யங் உமன்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் உருவாச்சு. அதாவது கிறிஸ்தவர்களுடைய வாலிப சகோதர சகோதரிகளுடைய அது என்ன சொல்லலாம், அமைப்பு நீங்க சொல்ல, கூட்டமைப்பு சொல்லலாம், கிறிஸ்டியன் என்டீவர் சொசைட்டிஸ், எம்போர்த் லீக்ஸ், கிங்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் சாரி கிங்ஸ் டாட்டர்ஸ் அண்ட் சால்வேஷன் ஆர்மி, இதெல்லாம் சொல்றாரு பிரதர் ரசல் காலத்துல. ஆனா நமக்கு புரியணும்னா நாம என்ன சொல்லலாம் தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா கிறிஸ்தவ மண்டலத்துல YMCA சொல்லுவோம் இல்லைங்களா, YMCA இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரபலம். என்ன அது YMCA, யங் மென்ஸ் கிறிஸ்டியன். பிரதர் ரசல் இங்க சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள்ல நம்ம ஊர் பாஷையில் நம்ம ஊர் வெர்ஷன் என்னன்னா YMCA நாம அங்க சொல்லலாம். இது இந்த மாதிரி தாட்ல இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா டினாமினேஷனுடைய பிரிவுகள் அங்க செல்லுபடியாக, எல்லா சபையில இருக்கிற வாலிப சகோதர சகோதரர் என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு காமனா ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க கன்வென்ஷன் வச்சுக்குவாங்க வந்துக்குவாங்க. சோ இதனுடைய பர்பஸ் என்னன்னா அந்த நோக்கம் எல்லா சபைகளும் அங்க ஒன்னாகணும். சோ அப்படி ஒன்னாகணும் நினைக்கும் போது என்ன நடக்குது சகோதரர் சொல்றாருன்னா இந்த வாலிபர்களே அவர்கள் பொதுவான சமூக வேலைகள்ல அங்க இறங்கிடுறாங்க, கிறிஸ்தவ சபைகள் அமைப்புல சில சமூக வேலைகள்ல. அதனால என்ன நடக்குதுன்னா ஒரு வருத்தத்தை சொல்றாரு, ஒருவேளை அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் பரம அழைப்பு அந்த அழைப்புல ஒரு விசேஷ வகுப்பா விசேஷ ஆசீர்வாதத்துக்கு போகிறதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட மாட்டாங்க, அந்த அழைப்பை சுதந்தரிப்பாங்க, ஆனா வழி தப்பி போறாங்க என்று சொல்றாங்க. அது மாத்திரமில்ல இவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு கூட வித்தியாசமான ஆவியில அங்க இருக்குது சொல்றாங்க. என்ன வித்தியாசமான ஆவின்னா அவங்க சொல்றாங்க நல்லா இருக்கு இங்கிலீஷ்ல அது அந்த இளையவர்களுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு ஒருங்கிணைப்பு, the fault of the past has been doctrines which caused divisions. கடந்த நாட்கள் நடந்த தப்பு என்னன்னா உபதேசங்கள் தான். ஏன்னா அந்த உபதேசங்கள் தான் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள என்ன பண்ணுச்சு நிறைய பிரிவினைகளை உண்டு பண்ணுச்சு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா லெட் அஸ் நவ் ஹாவ் யூனியன் அண்ட் இக்னோர் டாக்டரின்ஸ். சோ நம்ம அதனால இப்ப என்ன பண்ணலாம்னா நாம ஒன்றா சேர்ந்துடுவோம், பிரச்சனையா இருந்துச்சுன்னா எதை தூக்கி வீசிடலாம், உபதேசங்களை. இந்த ஆங்கிள் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்குது சகோதரங்க சொல்றாரு, நல்லா கவனி. கடந்த நாட்கள்ல சபைகளுக்குள்ள பிரிவுகள் வந்துச்சு, காரணம் உபதேசம். இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா உபதேசத்துல தான் பிரிவு வந்துச்சு, இப்ப நாம எல்லாம் சேர்ந்துட்டு உபதேசத்தை என்ன பண்ணிடுவோம் தூக்கி போட்டுடுவோம் சொல்றாங்க. பிரதர் ரசூல் அதை கண்டிக்கிறார், அட்லீஸ்ட் அப்ப நடந்த பிரிவுகளாவது நல்லதுக்காக நடந்துச்சு. ஏன்னா அவங்க எதுக்காக போட்டாங்கன்னா அந்த யூதா மூணுல சொல்றாங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராடணும்னு நின்னாங்க அவங்க, அதனால அந்த பிரிவுகள் வந்துச்சு. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான், ஆனா இந்த தலைமுறை என்ன பண்ணிருக்கிறாங்க மறந்துட்டு இந்த மாதிரி அவர்கள் ஒரு ஒரு மனித ஞானத்தை நம்பி மனித வல்லமை நம்பிட்டு அப்புறம் தவறான உபதேசங்களின் அடிப்படையில அவர்கள் செயல்பட்டுட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறாங்க. ஆனா ஒரு அழகான வசனம் சொல்லி அந்த இந்த விஷயத்தை முடிக்கிறாரு, ஐசாயா 29:14 இவர்கள் எப்போ கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை வெறுத்துட்டு அதாவது பரத்திலிருந்து வர ஞானத்தின்படி செயல்பட முயற்சிக்காம சொந்த மனுஷீக ஞானத்தை சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சாங்களோ கிறிஸ்தவ சபைகளை எல்லாம் ஒருங்கிணைக்கலான்ட்டு அது எங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது ஏசாயா 29:14 பாருங்க இதுதான் சொல்றாரு. சோ இவர்கள் முழுக்க மனுஷ ஞானத்தை சார்ந்து இருக்கிறாங்க, அதெல்லாம் அங்க தேவனுக்கு முன்பாக அங்க செயல்படாது என்று அங்க பார்த்தோம். சோ இது ஒரு சின்ன லெவல்ல சொல்றாரு இந்த பாடத்துல பிரதர் பேசுறது, இது ஒரு விஷயம் தான். சபை அமைப்புகள் உலகத்துக்கு முன்பு கேள்விக்குள்ளா இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை இல்லா தன்மை, ஆச்சரியமான கிரியைகள் இல்ல, அவங்க இலக்கு அவங்க அடையாம இருக்குது. அதைய நிரூபிக்கிறதுக்காக இவர்கள் சில முயற்சிகள் எடுத்துட்டு எந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்கன்னா கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படணுங்கிற முயற்சியில வந்து அவங்க நிக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி சில சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தாங்க, ஆனா ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க பிரதர் ரசூலுடைய காலத்துல. அந்த இன்சிடென்ட் தான் இந்த பாடம் முழுக்க பிரதர் பேசுறார். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது இந்த சபைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு உலகத்தின் மீது சபை ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வரக்கு உலகத்தையே கிறிஸ்தவத்துக்குள்ள மாற்றி தங்கள் மேல சாட்டப்பட்டிருக்கிற அந்த குற்றத்தை பொய்யாக்குவதற்கு இந்த பாபிலோன் என்ன முடிவுக்கு வந்திருக்குனா இப்போ அதாவது ரொம்ப அருமையா அங்க சொல்றாரு, தயர் ப்ரொபோசிஷன் பீயிங் டு பிரிங் இட் டவுன் ஈவன் க்ளோசர் தன் அட் பிரசன்ட் to the ideas of the world. Enna solranga sabaiyudaiya sthanatha adanudaiya nilaya adanudaiya kolgaigala romba keela kondu varanum. Endalavukku keela kondu varanumna ulagathila irukkira anyana margathaarudaiya kolgaigalukku samama avangaludaiya bodhanigalukku samama
கிறிஸ்தவ சபைகளுடைய விசுவாசம் போதனைகள் கொள்கைகளை தரம் தாழ்த்தி கீழ் கொண்டு வந்து அதன் மூலம் சபைகளுக்குள்ளேயும் ஒருங்கிணைப்பு, இந்த கிறிஸ்தவ மதத்து கூட மற்ற உலகத்தின் எல்லா மதங்களும் கூட ஒருங்கிணைக்கப்படணும். இதுதான் இப்ப புது முயற்சி அங்க போயிட்டு இருக்குது என்று அங்க சொல்றார். இதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான சம்பவம் குறிப்பிடுறார் ரசல். அது என்னன்னா சகோதர சகோதரிகளே, 1893 அப்படின்னா இந்த வால்யூம் எப்ப எழுதப்பட்டுச்சு, 1890 அதுக்கப்புறம் அந்த அந்த 90 ஆரம்பிச்சு எழுதுறாரு, 93 இந்த சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா வேர்ல்ட்ஸ் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ். இது எங்க நடந்துச்சு என்று பார்க்கும்போது அமெரிக்காவில் நடந்துச்சு. அப்படின்னா வேர்ல்ட்ஸ் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ்னா தமிழ்ல சொல்லணும்னா உலக மத நல்லிணக்க மாநாடு. மீனிங் புரியுதுங்களா என்ன மீனிங் இது? அப்ப அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? உலக மத நல்லிணக்க மாநாடு என்னவா இருக்கணும்? இந்த மாநாட்டினுடைய நோக்கம் உலக, அப்போ உலகளாவிய மாநாடு. மத அப்படின்னா எல்லா மதம், கிறிஸ்தவம் இல்ல, எல்லா மதமும் இருக்குது உலகத்துல, எல்லா மதங்களும் இருக்கு. அந்த எல்லா மதத்துக்கும் நல்லிணக்க, நல் பிளஸ் இணக்கம். அப்படின்னா இணக்கம்னா ஒத்து போது, இசைந்து போதல், இணைஞ்சு வருது. நல்ல நோக்கத்துக்காக இணைஞ்சு வருவதற்காக இந்த மாநாடு மொதல் எஃபர்ட் அப்பதான் நடந்துச்சு இந்த உலகத்தினுடைய சரித்திரத்துல. உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் ஒன்றாக இணைக்கப்படணும், ஒரே கூடாரத்துக்கு கீழே, ஒரே நம்பிக்கை உபதேசங்களுக்கு கீழே வரணும் அப்படிங்கிற முயற்சி தான் 1893 அமெரிக்கா சிகாகோ மாகாணத்தில் அங்க நடந்துச்சு. September 11 தான் அந்த மீட்டிங் கூட ஆரம்பிச்சு September 27 வரைக்கும் போயிடுது, 17 எல்லா மதத்தினுடைய பிரதிநிதிகளும் அமெரிக்கா சிகாகோவுக்கு அந்த மாநாட்டுக்கு அங்க வந்தாங்க. அந்த மாநாட்டில் தான் நம்ம இந்தியா சார்பில் ஒரு 4 போனாங்க. அதுல முக்கியமானவர் யாரு ஞாபகம் இருக்குங்களா? விவேகானந்தர் போயிட்டு நம்ம பழைய ஏற்பாட்டின் பலிகளை எல்லாம் கேள்வி எழுப்பி எல்லாருக்கிட்டையும் கைத்தத்து வாங்கினாங்க. அவர் எந்திரிச்சு நின்ன போதே எப்படித்தான் ஆரம்பிச்சானா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொன்ன உடனே 1000 அந்த மாநாட்டில் வந்தவங்க 2 ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படின்னா எந்திரிச்சு நின்று 2 கை தட்டி இருக்கிறார். அவர் இப்படி ஆரம்பிச்சு இந்து மதத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் மத்தியில பேசினார். அவர் நம்ம ஊர் சார்பில் அவர் போனது. ஆனா இது மாதிரி ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஒவ்வொரு மதத்தினுடைய பிரதிநிதிகள் அந்த உலக மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அங்க சேர்ந்து வந்து 17 அந்த மாநாடு அங்க நடந்துச்சு என்று அங்க பாக்குறோம். அந்த மாநாடு பத்தி தான் இந்த பாடம் முழுக்க பிரதர் ரசூல் எழுதுறாங்க. இந்தியாவிலிருந்து வந்தவங்க அவங்க மதத்தை பத்தி என்ன பேசினாங்க, ஜப்பான்ல இருந்து வந்தவங்க அவங்க மதத்தை பத்தி என்ன பேசினாங்க, மாநாடு எப்படி நடந்துச்சு, அதனுடைய நோக்கம் என்ன, அது பார்க்கும் போது நமக்கு என்ன தீர்க்க தரிசனம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாநாடு ரொம்ப அழகா சொல்லி முடிக்கிறார். அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம், உண்மைதான். இந்த பாபிலோன் மகா நியாய சபைக்கு முன்பு நின்றுட்டு இருக்குது, நல்லா தெரியுது அவளுக்குள்ள ஒரு மத ரீதியான குழப்பம் தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த ப்ரூஃப் தான் இந்த ஒரே ஒரு மாநாடு பத்தி அங்க அழகா அங்க பேசுறாரு. சோ இந்த மாநாடு சகோதர சகோதரிகளே, அத பத்தி கொஞ்சம் டீடைல் நம்ம அங்க கொடுக்கணும்னா பாருங்க, அது எப்படி அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாநாட்டை பத்தின ரிப்போர்ட் அடுத்த நாள் சிகாகோ டைம்ஸ்ல அங்க வந்துருக்கு, சிகாகோ ஹெரால்டுல பேப்பர்ல. அப்போ அந்த மாநாட்டை பத்தி ஒருத்தர் அங்க கமெண்ட் கொடுத்திருக்கிறார் அந்த பேப்பர்ல. அதை பிரதர் ரசூல் அழகா குறிப்பிட்டு சொல்றார், Never since the confusion at Babel. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அதாவது பாபேல் கோபுரம் கட்டும் போது அங்க குழப்பம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ நிறைய பாஷை என்னாயிடுச்சு ஆயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு பின்பு இது வரைக்கும் பூமியில இப்படி ஒரு கூட்டம் கூடினதே இல்ல. எல்லா தரப்புல, எல்லா மதத்தின் தரப்புல பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த மாநாடு நடந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்றார். ஒவ்வொரு மதம்னு சொல்லிட்டு பாருங்க, தி நேஷன்ஸ் ஆஃப் தி எர்த், தி கிரீட்ஸ் ஆஃப் கிறிஸ்டன்டம், புத்திஸ்ட் அண்ட் பேப்டிஸ்ட், மொஹமதியன் அண்ட் மெத்தடிஸ்ட், ஜோடி சொல்றாரு பாருங்க. புத்திஸ்ட் அண்ட் பேப்டிஸ்ட், மொஹமதியன் அண்ட் மெத்தடிஸ்ட், கத்தோலிக் அண்ட் கன்ஃபியூசியன், பிராமின் அண்ட் யூனிடேரியன், ஷின்டோ அண்ட் எபிஸ்கோபாலியன், பிரஸ்பைட்டீரியன் அண்ட் பேன்தேஸ்ட், மோனோதெஸ்டிஸ்ட் அண்ட் பாலிதெஸ்ட். இந்த மாதிரி ஒரு எல்லா மதத்தையும் சார்ந்த பிரதிநிதிகள் இருதயத்தோடு இருதயம் நெருங்கி ஒன்றாக கூடினது சரித்திரத்தில் எதுக்கப்புறம் அப்படின்னு பெருமையா சொல்லி எடுக்கிறத பிரதர் ரசில் அங்க சொல்றாரு கமெண்ட். ஹவு சிக்னிபிகண்ட் இஸ் த ஃபேக்ட் தட் த மைண்ட் ஆஃப் ஈவன் திஸ் என்தூசியாஸ்டிக் அப்ரூவர். என்னன்னா பிரதர் என்ன சொல்றாருனா, அவரு ரொம்ப உற்சாகத்துல அந்த மாநாட்டை பத்தி பெருமையாக பேசிருக்கிறாரு. ஆனா ஒண்ணு கவனிக்கணும், அப்படி பெருமையா பேசும் போது அவருக்கு என்னதான், அவருக்கு ஒரு உள்ளுணர்வு என்னத்தான் ஞாபகப்படுத்தி இருக்குது, பாபிலோனின் பாபேல் கோபுரத்தினுடைய குழப்பம் தான். பாபேல் எதுக்குதான் நம்ம சொல்லுவோம், அப்ப இது கூட என்னதா, ஆக்சுவலா இது குழப்பம் தான். ஆனா இவருக்கு அது உணரல, இவர் வந்து அந்த வித்தியாசமான ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு வந்ததுக்கு அங்க எடுத்து அங்க சொல்லிருக்கிறார். பிரதர் ரஸ்லி இத அங்க கோட் பண்ணிட்டு அங்க போறார். இந்த மதத்தினுடைய இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அங்கு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே ரொம்ப அருமையாக அங்க சொல்றாங்க பாருங்க. இந்த கிறிஸ்தவ சபைகளை உலகமே கேள்வி எழுப்பிடுக்கிறாங்க, இவர்கள் உலகத்தையே கிறிஸ்தவத்துக்கு மாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த வேலையில இந்த மாநாடு நடக்கப்பட்டதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, இந்த கிறிஸ்தவ மண்டலம் உலகத்துக்கு காண்பிக்க நினைச்ச விஷயம் என்னன்னா, இந்த நல்லிணக்க மாநாடு நடத்தி எல்லா மதங்களும் என்ன பண்ணிடலாம், ஒரு ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள கொண்டு வந்து காலப்போக்கில் எதுக்கு வழி நடத்தும்னா, அந்த ஒரே கிறிஸ்தவ என்ன மதம் என்கிறதுக்கு கீழே மற்ற மதங்கள் கூட அங்க வந்துடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்புல இதை அவர்கள் செய்துட்டாங்க. ஆனா இதை வந்துட்டு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறதுக்கு முயற்சிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மத நல்லிணக்க மாநாடு இந்த நோக்கத்துல தான் ஆரம்பிச்சது. எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவத்துக்கு கீழே வரணுங்கிற நோக்கில. ஆனா அது தேவன் செய்வார் இல்லைங்களா, எப்ப செய்வார், 1000 ஆண்டு அரசாட்சியில எப்படித்தான் செய்வாரு, எப்படித்தான் செய்வார் எல்லா ஜனங்களையும் தேவன் தம்மை தொழுது கொள்ள, அவருடைய சத்தியத்தை போதிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்கள நிர்பந்திச்சு அவங்கள விருப்பத்தை சம்பாதிச்சு பண்ணுவார். ஒருவேளை அதுக்கு முன்னாடி சபை பண்ணா கூட எப்படித்தான் செஞ்சாகணும், அப்படித்தான் செஞ்சாகணும். ஆனா இப்போ இவர்கள் எந்த மெத்தட்ல செய்யறாங்கன்னா, அழகா சொல்றாரு, நவ் மார்க் ஹவு ஷி ப்ரொபோசஸ் டு டூ இட். நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்தவ சபை இதை எப்படி செய்யறாங்க என்று சொல்றாங்கன்னா, அண்ட் அப்சர்வ் தட் இட் இஸ் டு பி டன் நாட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அண்ட் ரைட்டியஸ்னஸ், சத்தியம் நீதி ஆவியில் அவன் படி அவங்க செய்யறதுக்கு முயற்சிக்காம, பட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காம்ப்ரமைஸ் ஆஃப் ஹிப்போக்ரசி அண்ட் டெசிட். எந்த ஆவியில் இந்த ஒரு ஒருங்கிணைப்பு எல்லா மதமும் கிறிஸ்தவத்துக்குள்ள வருவதற்கான ஒரு முயற்சியை ஏறெடுக்கிறாங்கன்னா, அந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட், அப்புறம் என்ன சொல்லலாம், ஹிப்போக்ரசி, ஒரு மாயையை வெளிப்படுத்தி ஒரு என்னது பரஸ்பர சமரசம் செய்து கொண்டு ஒருத்தருக்குள்ள கருத்துக்களை மற்றவர்களோட கருத்துக்களை சமரசம் செய்துட்டு இதை செய்வதற்கு வந்துட்டு அங்க வந்துட்டாங்க. நிறைய சொல்றாரு பிரதர் இந்த ஈவெண்ட் பத்தி. அந்த முயற்சியில அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதை கூட மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அழகா ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு அது படிச்ச உடனேதான் நம்ம சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் எப்ப உருவாயிருக்கும்னா, கண்டிப்பா இந்த மாநாட்டுக்கு பின்புதான் உருவாயிருக்கணும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பாருங்க. Dropping the obnoxious name Christian and quite content to have Jesus. என்ன பண்ணிருக்கிறான் இந்த கிறிஸ்தவ சபைகள், quite content to have Jesus step down from his superiority. இவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயேசு தன்னுடைய உன்னதமான நிலைமையில் இருந்து அவர் கீழே வந்து and take his place humbly by the side of the heathen sages Gautama, Confucius and Zoroaster. என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாநாடுல இந்த கிறிஸ்தவ சபைகள் உலக மதங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறோங்கிற முயற்சியில சத்தியத்தின் ஆவி நீதியின் ஆவியின்படி செயல்படாம சமரச ஆவியில ஒரு மாயான ஆவியில் இவர்கள் செயல்பட்டு இவர்கள் எந்த அளவுக்கு தங்களை மாற்றி அமைத்துட்டாங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதை கூட பின் வச்சுட்டு கர்த்தர் இயேசு அவருடைய உன்னதமான நிலைமையிலிருந்து இறங்கி வந்து இறங்கி வர செய்து இந்த அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிற அந்த சேஜஸ் என்ன சொல்லுவோம் துறவிகள் கௌதமா புத்தர் சௌராஷ்டிரு அப்புறம் கன்ஃபியூஷன் இவங்கெல்லாம் யார் இந்த உலகத்தில் இருக்கிற பிற பிற மதங்களை தோற்றுவிக்க காரணமா இருந்தவங்களுக்கு ஈக்குவலா வந்து அவங்க கூட உட்கார வைத்துட்டாங்க சொல்றாங்க. இப்ப ஞாபகம் வருதுங்களா உங்களுக்கு? நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பாருங்க, காந்தி இருப்பாரு, நேரு இருப்பாரு, நடுவில் இயேசு இருப்பாரு, இல்லாட்டி இயேசு வேற பக்கமா அங்க உட்காந்துருப்பாரு, இல்லாட்டி ஆட்டோல பஸ் ஸ்டாண்ட்ல கடையில பாத்தீங்கன்னா ஹிந்து சாமி இருக்கும், முஸ்லீம் சாமி இருக்கும், நடுவில் யார் இருப்பாங்க? கிரைஸ்ட் இருப்பாங்க. சோ இது எப்படி இந்த தாட் இந்த உலகத்துக்கு வந்து? ஆக்சுவலி இது 20th century கண்டுபிடிப்பு. ஏன்னா இந்த மத நல்லிணக்க மாநாட்டில் தான் இதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது உலகம் முழுக்க நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். அப்போ இந்த மாநாட்டினுடைய முடிவு என்னன்னா நாம் எல்லாம் ஒரே கடவுளை தான் ஆராதிக்கிறோம், ஆனா அவங்கவங்களுடைய பாணியில. அதனால நாம அவங்களை விரோதிக்க வேண்டாம், அவங்க நம்மள விரோதிக்க வேண்டாம், அவங்க நம்ம மதத்துக்கு மாறணும் நம்ம கஷ்டப்பட வேண்டாம், நாம அவங்க மதத்துக்கு போகணும்னு அவங்க நம்மளை கஷ்டப்படுத்த வேண்டாம், எல்லாரும் அப்படியே இருப்போம், ஆனா என்னதான் எல்லாருமே ஒரே கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு பாய்சன் அங்க வந்து. பிரதர் ரஷ்மி, நீங்க ரொம்ப நல்ல கேள்வியெல்லாம் கேக்குறாங்க. அது எப்படி வந்து இது நாள் வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தது, இப்ப ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள வந்துட்டு குடியிருக்க முடியும்? ஆனா இந்த மாநாடு அந்த போக்குல தான் அது போனதாக வந்துட்டு அங்க சொல்லுவது நம்ம பாக்குறோம். சோ அந்த மாநாடு எப்படி எல்லாம் போச்சுன்னு அங்க சொல்ற பாருங்க. அந்த மாநாட்டு எப்படி போச்சுங்கிறத சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது அதனுடைய நோக்கமே என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரேயரு அந்த பாருங்க, இது யார் நடத்துறா? அமெரிக்கா நடத்துது, அதாவது கிறிஸ்தவ தேசம் அங்க நடத்துது. மற்ற மதங்களுக்கு இவங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டு எடுக்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வந்து யார் கொடுத்திருக்காங்கன்னா ரோமன் கத்தோலிக் கார்டினல் கிபான். இந்த பேர் நீங்க எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்கீங்களா? ரீப்ரின்ஸ்லாம் வரும். இந்த ரசலுக்கு இவருக்கு நிறைய வாக்குவாதம் நடந்திருக்கு கார்டினல் கிபான் அவருடைய காலத்துல. சோ கார்டினல் கிபான் தான் அந்த மொதல் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் வித் த பெனிடிக்ஷன் ஆஃப் அ ரோமன் கத்தோலிக் பிஷப் கெய்னே. அந்த மாநாடு 17 நடந்து முடியும் போது அந்த ஆசீர்வாதம் கொடுப்பாங்க பாருங்க. அது வந்து இன்னும் ஒரு ரோமன் கத்தோலிக் பிஷப் கெய்னே மூலம் நடந்திருக்குது. And during the last session, a Shinto priest of Japan, அந்த கடைசி பாகம் முடியும் போது ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு ஷிண்டோ பிரீஸ்ட், ஒரு போதகரு, ஷிண்டோனா வேற ஒரு ரிலிஜன், வேற ஒரு மதம் ஜப்பான்ல இருக்குது, அவர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, he invoked upon the motley assembly the blessings of 8 million deities. 8 millionனா 80 லட்சம் தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தை அந்த கன்வென் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அங்க வழங்கியிருக்கிறார். சும்மா இது சொல்ற, ஆரம்பிச்சது ஒரு ரோமன் கத்தோலிக், முடிச்சது ஒரு ரோமன் கத்தோலிக், ஆசீர்வாதம் கொடுத்தது ரோமன் கத்தோலிக், அப்புறம் இன்னொரு விசேஷமான ஆசீர்வாதம் இந்த ஒரு இன்னொரு மதத்திலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த மதத்துக்கு யார் வந்துட்டு அந்த மாநாட்டுக்கு யார் இன்விடேஷன் கொடுத்ததுன்னா அது ஒரு பிரஸ்பைட்டீரியன் சபையை சார்ந்த ஒரு பிஷப் தான். உலகம் முழுக்க இருக்கிற மத ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு இந்த இன்விடேஷன் கொடுத்திருக்கிறார் 2 வருஷம். அவர் யாருன்னா அந்த 2 வருஷமா இந்த பிரஸ்பைட்டீரியன் சர்ச்சு மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு கொண்டிருந்த போது தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய பிரச்சனைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த பொறுப்பை எடுத்து இந்த ஒரு கிறிஸ்தவ சபை எல்லாருக்குமே வந்துட்டு அங்க அழைப்பு விடுத்திருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். நெக்ஸ்ட் சொல்றாரு பாருங்க, 17 எல்லா கிறிஸ்தவ பிரிவுகள் இருந்து வந்திருந்தாங்க, எல்லா மதத்தின் பிரிவுகள் இருந்து பிரதிநிதிகள் அங்க வந்து ஒன்றாக உட்கார்ந்து அவர்கள் ஆலோசிச்சாங்க எந்த மதம் வந்து சரியான மதம் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப சிந்திச்சு பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இது. அப்படி பண்ணும் போது அந்த அந்த மாநாட்டுல பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அந்த வேர்ல்ட் பைல் மேப் பாத்துக்கோங்க, வேர்ல்ட் மேப் பாருங்க. அமெரிக்கா எங்க நடக்குது, அமெரிக்கால நடந்துச்சுன்னா எங்க இருந்துச்சு அமெரிக்கா? பாருங்க அந்த மேப் லெப்ட் சைடு இருக்குது. நீங்க இந்த வேர்ல்டு உலகம் பாத்துடுங்க, அந்த ஆரஞ்ச் இருக்கு பாருங்க, ஆரஞ்ச் ரெண்டும் தான் என்னது, அமெரிக்கா இல்லையா? இல்லையா பிரதர், கரெக்டா? அது அமெரிக்கா. என்ன பாகம் சரிங்களா, மேல இது கிழக்குனா இது வந்துட்டு மேற்கு இல்லைங்களா, அதனால தான் அவங்களை என்ன சொல்றோம், மேற்கத்திய நாடுகள் சொல்றோம். சோ இந்த மேற்கு பகுதியில இருந்து அமெரிக்கால நடந்த அந்த அந்த உலக மாநாட்டுக்கு எங்கிருந்தெல்லாம் பிரதிநிதிகள் வந்திருக்கணும், மீதி எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கணும், இந்த சைடு பாருங்க, எல்லாம் கிழக்கு பகுதியில் இருந்து, இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் இங்க இருந்தெல்லாம் போயிட்டுறாங்க. சோ அப்ப இந்த மாநாட்டுக்கு கிழக்கு பக்கத்துல இருந்து வந்த அத்தனை பிரதிநிதிகளை அந்த மாநாட்டுல அடிக்கடி என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, நீங்க வேணா கண்டுபிடிங்க, நல்லா இருக்கு இது படிக்கிறதுக்கு, வைஸ்மேன் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லித்தான் அடிக்கடி பாராட்டி இருக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு கிழக்கு பகுதியில் இருந்து வந்த அந்த பிரதிநிதிகளை மாநாட்டை நடத்தின அந்த கார்டினல் இப்படித்தான் குறிப்பிடுறாருன்னா, ஒவ்வொரு முறையும் த வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட் என்ன அர்த்தம் இருச்சீங்க ஒரு சிலர், பட் வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட்னா என்ன தெரியுது? ஆக்சுவலி அது ஒரு வசனம், ஞாபகம் இருக்குங்களா? எப்போ யார் வந்தாங்க வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட்? கிறிஸ்து இயேசு பிறந்த போது கிழக்குல இருந்து வந்தாங்களே ஞானிகள். இந்த கூட்டத்தை எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் என்னன்னா அந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் கொடுக்குற அப்படி சுண்டி இழுக்கிறாரு. என்ன கம்பாரிசன் கொடுக்கறாங்க, அந்த குரூப் யாரு இந்த குரூப் யாரு, ரசூல் பேசுறாரு, ஃபுல்லா பேசுறாரு. பேசும் போது அவர்கள் எவ்வளவு தாழ்மையோட நம்பிக்கையோட உண்மையான தேவனுடைய குமாரனை தேடி பொறுமையா இருந்து மனுஷனுடைய ஞானத்துக்கு எல்லாம் கீழ்படியாம காத்திருந்து அவரை தேடி வந்து அவரை வழிபட்டுட்டு போனாங்க. ஆனா இவங்க எல்லாம் யாரு, இவங்களுக்கு போய் அவங்க பேரை சொல்லி அங்க கூப்பிட்டுனா நடந்திருக்குது இதெல்லாம் அந்த மாநாட்டுல சகோதர சகோதரிகள். சோ இப்படித்தான் அந்த மாநாடு அங்க போச்சு, அதுல என்னென்னலாம் வெளிப்பட்டுச்சுன்னு கூட அங்க சகோதரர் சொல்றாரு. அதாவது இந்த மாநாட்டினுடைய என்ன வெளிப்பட்டுச்சுன்னா பாருங்க, இந்த பெயர் சபைகள் தங்களுடைய உச்சத்துக்கு வந்துடுக்கிறாங்க. எந்த உச்சத்துக்குன்னா, அவங்களை ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு வந்துடுக்கிறாங்க, தாங்கள் தனியா நிற்க முடியாதங்கிற நிலைமைக்கு வந்துடுக்கிறது இந்த மாநாட்டம் நடத்தினதுல இருந்தே அங்க தெரிஞ்சது. எப்படியாவது எல்லாருடைய சமரசத்தையும் சம்பாதிச்சுட்டு எல்லாரும் கூட இருந்துட்டு தானும் நிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு அவள் வந்திருக்கிறது அங்க நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் அங்க சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது தன் வந்துட்டு பின்வாங்கி போயிட்டு விசுவாசத்துல குறைவுள்ளவரா, வைராகியத்துல தெய்வீக குணலட்சணங்களை குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். சோ அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தேவனுடைய கிருபையை சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை அவள் காண்பிக்காம மாறாக தன்னுடைய விசுவாச குறைச்சல் வைராகியமின்மை பரிசுத்தமின்மையினால தன் மீது வரப்போற தேவனுடைய நியாய தீர்ப்புல இருந்து தான் தப்பிப்பதுக்கு இவள் யாரை போய் அங்க உதவிக்கு கூப்பிட்டு இருக்கிறான், புறஜாதி மதங்களே தலைவர்களை ஆதரவை சம்பாதிக்கிறது நமக்கு இந்த இதுல தெரிஞ்சுச்சு. அப்புறம் பாருங்க, தட் தே ஆர் வில்லிங் டு காம்ப்ரமைஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் காஸ்பல். சோ ஒரு கிறிஸ்தவ சபையாக இருந்து மற்ற மதங்களை தனக்கு சமமாக நினைச்சு வரவழைத்து அவங்களோடு சமரச முயற்சி பண்ணுவதில் ஈடுபட்டு எடுத்த இந்த பிரயாசத்தில் அவள் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறானா, அவள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் சமரசம் பண்ணுவதற்கு அங்க துணிஞ்சிருக்கிறா. அப்போ தட் தேர் பிளைண்ட்னஸ் இஸ் சச் தட் தேர் அன்ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் ட்ரூத் ஃப்ரம் எரர். இந்த மாநாட்டை நடத்திச்சதுல இன்னொரு விஷயம் என்ன வெளியாச்சுன்னா, இந்த பெயர் சபைகள் குருடாயிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நான் அசத்தியத்தை சத்தியத்திற்கும் அசத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத் ஃப்ரம் த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினாவி என்ன சத்தியத்தினாவி என்ன என்று பகுத்து பார்க்குவதற்கும் அவளுக்கு கண்ணு வந்து அங்க குருடாயிருக்குது. நெக்ஸ்ட் தட் தே ஹாவ் ஆல்ரெடி லாஸ்ட் சைட் ஆஃப் த டாக்டிரின்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஏற்கனவே கிறிஸ்துவை பற்றின உபதேசங்களை அவள் இழந்து போயிருக்கிறது கூட இந்த மாநாட்டில இருந்து அங்க தெளிவாக தெரியுது என்று அங்க சொல்றாரு. சோ அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டுல இது அப்படி ப்ரொசீட் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க இந்த சமரசத்தின் ஆவி பெயர் சபைக்கிட்ட இன்னைக்கு வந்துட்டு அது அந்த சமரசத்தின் ஆவிலேயே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது நல்லா கன்ஃபார்ம் ஆகுது அங்க சொல்றாரு. இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, த கிரேட் ரிலிஜியஸ் பார்லிமெண்ட் இந்த மாநாடு வாஸ் கால்ட் டுகெதர் பை கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள்னால தான் இது ஏற்படுத்தப்பட்டுச்சு, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், சரிங்களா? இட் வாஸ் ஹெல்ட் இன் அ ப்ரொஃபசர்லி புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் லேண்ட். இந்த மாநாடு கிறிஸ்தவர்களால ஏற்படுத்தப்பட்டுச்சு, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களால ஏற்படப்பட்டுச்சு. இது எங்க நடத்தப்பட்டுச்சுன்னா, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் பிரதானமா இருக்கிற ஒரு தேசத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு. என்ன தேசம்? அமெரிக்கா. புராட்டஸ்டன்ட்ஸ் தான் மெஜாரிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் வாஸ் அண்டர் த லீடிங் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். மேலும் இந்த மாநாடு முழுவதும் யாருனால வழி நடத்தப்பட்டுச்சு என்று பார்க்கும்போது, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், எல்லாமே புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் தான் இது பண்ணிருக்காங்க. காரணம் என்ன சொல்றாருன்னா, சோ தட் புராட்டஸ்டன்ஸ் மே பி கன்சிடர்ட் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் இட்ஸ் ப்ரொசீடிங்ஸ். சோ அதனால ஒருவேளை இது நடந்து நிறைவேற போதே, இதனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு வரும், புராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பேருக்காக அவர்கள் வந்து அங்க செய்திருக்கிறாங்க. இது படிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, பட் இதோட லிங்க் பண்ண வேண்டாம். ஆனா பாருங்க, ஏன்னா வெளிப்படுத்தல் 13 சொல்றது இல்லைங்களா, அந்த மிருகத்தின் சொரூபம் என்ன பண்ணும்னா, எல்லாருமே அந்த மிருகத்தை வணங்கும்படி செய்யும். மிருகம் வந்து யாரு? ரோமன் கத்தோலிசம். மிருகத்தின் சொரூபம் யாரு? புராட்டஸ்டன்ட். மிருகத்தின் சொரூபம் என்ன பண்ணுமா? உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களும் மிருகத்தை வணங்கும்படி அங்க செய்யும். அது இனிமேல் தான் நிறைவேற இருக்கு, இனிமேல் தான் நிறைவேற இருக்கு. பட் இங்கேயே என்ன இருக்குது? அந்த சாயல் அங்க இருக்குது. பாரு, இங்க சொல்லிட்டு அந்த அந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க, அந்த மாநாடு முழுவதும் ஒவ்வொரு மதத்தினுடைய பிரதிநிதியும் அவங்க மதத்தினுடைய சிறப்பு அவங்க எல்லாருக்கும் வந்திருக்கிறவங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. சோ அப்போ எல்லாருமே வந்துட்டு அங்க அங்க பேசிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த எல்லா அந்த அந்தி கிறிஸ்த அமைப்பு, அந்த புறஜாதிகள் அமைப்பு எல்லாருமே அங்க பேசினாங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் தங்களுடைய மதத்தினுடைய சிறப்புகள் அங்க பேசியிருக்கும் போது யார் கூட பேசியிருக்கணும்? பிரதானமா யார் பேசியிருக்கணும்? கிறிஸ்தவ சபை கூட என்ன பேசிருக்கணும்? தங்களுடைய மதத்தினுடைய விசேஷம் பேசியிருக்கணும் இல்லைங்களா? பேசவே இல்லை. இத்தனைக்கும் என்னன்னா பாருங்க, இந்த டிஸ்கோர்சஸ் ரோமன் கத்தோலிக்ஸ் ஹேட் பை ஃபார் த லார்ஜஸ்ட் ஷோயிங் பீயிங் ரெப்ரசன்டட் நோ லெஸ் தென் 16 டைம்ஸ் இன் த செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அந்த 17 நாட்கள் நடந்த அந்த மாநாட்டில் ரோம கத்தோலிக்க பிரிவினருக்கு மாத்திரம் 16 முறை பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு முறை கூட இவர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணல, அங்க பேசவே இல்லை. சொல்லிட்டு ரொம்ப ஒரு சூடான கேள்வி கேட்கிறார். நமக்கு அது வேற ஒரு சிந்தை கொடுத்துச்சு, ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் கொடுத்துச்சு. என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு தேவன் அந்த மாநாட்டில் கிறிஸ்தவ சபைக்கு கொடுத்திருந்தார். ஏன்னா உலகத்தின் அத்தனை மத தலைவர்களை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க வந்திருக்கிறாங்க பொழுது உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக அங்க இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பார்த்திருக்கணும்? எதுக்கு பார்த்திருக்கணும்? தேவனுடைய சத்தியத்துக்கு ஒரு சாட்சி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்துருக்கணும். அதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்களா? அந்த ஒரு அந்த வாய்ப்பை உணர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்கணுங்கிறாருன்னா, அவங்க அவ்வளவு போல்டா செஞ்சிருக்கணும் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, வேர் த ப்ரொஃபஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் காஸ்பல் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். இது ரொம்ப சூடா கேட்டார். அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பிரதிநிதிகளாக இருப்பவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால வெட்கம் உண்டாயிடுச்சா அப்படி கேட்கிறாரு. அது வசனம் சொல்றார் ரோமர் 1:16 இல்லீங்களா? வசனம் வாசிங்க அது ரோமர் 1:16. பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நம்ம வெட்கப்படக்கூடாது. எனக்கு என்ன ஒரு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சுன்னா, சகோதர சகோதரி இது அவுட் ஆஃப் வால்யூம், ஆனா நீங்க கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. ரசில் இந்த கேள்வி எழுதும் போது அவர் மைண்ட்குள்ள என்ன தாட் இருந்தது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறார், உலக நல்லிணக்க மாநாடு தான் இருந்துட்டு போட்டோம், எல்லா உலகத்திலிருந்து மதத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, நீங்க கிறிஸ்தவர்களா நிக்கிறீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்றாரு பிரதர் ரசல். கிறிஸ்தவின் சுவிசேஷத்துக்கு வெட்கப்படாம என்ன பண்ணிடுக்கணும்? ஆனா நினைச்சு பாருங்க, அந்த சூழல் என்ன சூழல், உலக நல்லிணக்க மாநாடு, உலகத்தின் ஒவ்வொரு தேசத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் வந்திருப்பாங்கன்னா அவங்கள ஒரு பிரதிநிதி அவமானம் செஞ்சீங்கன்னா அந்த மதத்தையும் அவமதிச்சதான் ஆகும், அந்த தேசத்தையும் அவமதிச்சதான் ஆகும். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாம் நடக்கிற அந்த மாநாட்டுக்கு மாநாடா இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணிடுங்கன்னு சொல்றாரு சுவிசேஷத்துக்கு வெட்கப்படாம. அப்படின்னா நீங்க நான் நினைச்சுக்கிறேன் ரசலுக்கு என்ன வைராக்கியம் பாருங்க, யார வேணா இருந்துட்டு போட்டோம், எந்த மாநாடா இருந்துட்டு போட்டோம், சந்தர்ப்பம் வாச்சுதுன்னா சுவிசேஷத்தை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படுறது கூடாது. அது எப்படிப்பட்ட டெலிகேட்ஸா இருக்கட்டும், எந்த மீட்டிங்கா இருக்கட்டும், யார் வச்ச கூட்டமா இருக்கட்டும், வாய்ப்பு. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சது ஸ்பெஷலா, ஏன்னா பிரதர்ஸ்ல அந்த மைண்ட் தாங்க இருக்குது. ஏன்னா அதான் கேக்குறாரு, ஏன் இவர்கள் பேசவே இல்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க இவங்க தான் பிரதிநிதிகள், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தினால வெட்கமா கேக்குறாரு கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு 16 வாய்ப்புகள், ரொம்ப அருமையான விஷயம். ஆனா அவங்க செய்யல, அதான் சொல்ற. அது மாத்திரம் இல்லையா, அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சா சகோதரர் சொல்லும் போது, நிறைய கிறிஸ்தவர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே பைபிள்ல மட்டம் தட்டி பேசினாங்களாம், எங்களுடைய பைபிள்ல தவறுகளே இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க, தவறுகள்லாம் இருக்குது, நீங்க அதை படிக்கணும் தான், ஆனா அதுகளையும் நீங்க என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் இப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொல்றாங்க, தங்கள் வேதத்துல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. இது அவங்களே ஆச்சரியமா பாக்குறாங்க, உங்க பைபிள் தவறுகள்லாம் இருக்குதா அப்படி பாத்துருக்காங்க. இது ஒரு தப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு சிலர் வந்துட்டு ரேன்சம் இல்லன்னு சொல்லி பேசிருக்காங்க, ரேன்சம் இல்லைன்னு சொல்லிட்டு எவல்யூஷன் தியரி வச்சுட்டு அங்க பேசிட்டாங்க. இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாமே இந்த கிறிஸ்தவர்களே வந்துட்டு அங்க செய்திருக்கிறாங்க என்று அங்க சொல்றாரு. ஆனாலும் இந்த ஒரு மாநாடு இப்படி போனாலும் கூட அந்த மாநாட்டுல ஒரு சிலர் சத்தியத்துக்காக சாட்சி கொடுத்தாங்க, ஒரு மூணே மூணு கிறிஸ்தவர்கள், அவர்கள் மாத்திரமே வேதத்துக்கும் சத்தியத்துக்கும் நல்ல சாட்சி அங்க கொடுத்திருக்காங்க இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில. ஆனாலும் பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூட உண்மையிலேயே சத்தியத்துடைய அஸ்திபாரம் அறியால, தெய்வீக திட்டத்தின் மகத்துவம் புரியாம தான் அங்க நடந்து கொண்டாங்க. ஆனா மூணு பேரு தேவனுக்காக சத்தியத்துக்காக ரொம்ப வைராகியமா இருந்ததாக அங்க சொல்றார். ஆனா அவர்கள் அப்படி இருந்தது கூட கிறிஸ்தவத்துக்கு சாதகமா அங்க எதுவுமே நடக்கல, அது வந்துட்டு வீணாகவே அங்க போயிடுச்சு என்று அங்க நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த மாநாட்டுல அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, ரோம கத்தோலிக்கத்தினுடைய ஆதிக்கம் வெளிப்பட்டுச்சு, புரோட்டஸ்டன்ட் பிரிவுகளினுடைய சமரச ஆவி முழுக்க முழுக்க அங்க வெளிப்பட்டுச்சு என்று பார்க்கிறோம். நெக்ஸ்ட் சகோதரர் அழகா சொல்றாரு, மற்ற மதத்திலிருந்து பேசினவங்க எல்லாம் அவங்களுடைய புனித நூல்களை குறிச்சு ஒரு குற்றம் குறை கூட அங்க பேசல, ஆனா கிறிஸ்தவர்கள் இருந்து பேசினவங்க அவங்களுடைய புனித நூலாகிய வேதத்தை நிறமுறை நிறைய முறை தரைக்குறைவா பேசிட்டாங்க. பாருங்க, அதைய அந்த மற்ற மதத்தினர் வினோதமா ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அவர்கள் உண்மையிலேயே பைபிள ரொம்ப நல்லா மதிக்கிற ஜனங்களே அதைய ஆச்சரியமா பார்க்க வேண்டிய சூழல் வந்துட்டு அங்க இருந்துச்சு என்று அங்க சொல்லுவது நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த இதுல இந்த வால்யூம் நீங்க தமிழ்ல இருக்கும் உங்களுக்கு, அதுல நீங்க எடுத்து நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பேசின ஒரு உரையினுடைய ஒரு 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 பேராகிராஃப் அங்க இருக்கும், சுவாமி விவேகானந்தர் மும்பை இந்தியா அப்படின்னு போட்டு. சோ அப்போ இதெல்லாமே அந்த மாநாட்டில தான் அங்க நடந்துச்சு. அவரு கூட ரொம்ப சப்போர்ட்டிவா தான் அங்க அவங்களுக்கு அங்க பேசிருக்கிறாங்க. சரி, நான் கொஞ்சம் இது பாக்குறேன். இப்போ இந்த மாநாடு சகோதர சகோதரிகளே பாருங்க, அது வால்யூம்ல போனீங்கன்னா ஜப்பான்ல இருந்து வந்து பேசினவரு, இந்தியாவிலிருந்து வந்து பேசின, இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு 5 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அவர் பேரு ஆனா அவரு இந்து மதத்துக்காக பேசும்போது உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க, பிரம்மோ சமாஜ் இருக்கு தெரியுங்களா, தெரியல தெரியாட்டி பரவாயில்ல. இந்தியாவில் இந்த விதவை திருமணம் இல்லாட்டி விதவைகள் உடன்கட்டை ஏறுதல் தீண்டாமை இதெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்மோ சமாஜை ஏற்படுத்தினவர். சோ அந்த பிரம்மோ சமாஜினால என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு இதெல்லாம் இவர் பேசுறாங்களாம், எல்லாம் கேட்கறாங்களாம். அதே மாதிரி ஜப்பான்ல இருந்து ஒரு மதத்தை பரப்புனவர் வந்துட்டு அவங்க மதத்திலிருந்து எல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் கேட்கறாங்க. சகோதரர் ரொம்ப வருத்தமா இது எழுதுறாரு. சோ இதெல்லாம் என்னன்னா, ஏற்கனவே அங்க இருக்க கிறிஸ்தவர்கள் குழம்பி போய் தான் அங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் மேலும் குழம்பும் வகையில அந்த கிறிஸ்தவத்துக்கு சமமாக உலகத்தினுடைய மற்ற மதங்களை எல்லாம் மற வச்சு அவங்களுடைய கருத்துக்கள் கொள்கை அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, பேச அங்க சொல்லிருக்கிறாங்க. அங்க சொல்லும் போது பாருங்க எந்த அளவுக்கு அது போயிருந்திருக்குதாமா, ஒரு 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 தருணத்துல ஒரு முஸ்லீம் எந்திரிச்சுட்டு அந்த மாநாட்டுல எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாருன்னா, அவங்க மதத்தின் படி அந்த பாலிகமி, பாலிகமினா ஒருத்தருக்கு மேல பல மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளலாம், அது வந்து இஸ்லாம் மதத்துல இருக்கு. அந்த கருத்தை வந்துட்டு இது உலகத்துல இருக்க எல்லா மதமும் ஆதரிச்சு ஏற்றுக்கொண்டு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அனுமதி விட்டுடுக்கிறாங்க. உடனே அதுக்கு சில கிறிஸ்தவர்கள் எந்திரிச்சு ரைஸ் பண்ணி எடுக்கிறான், ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த கான்பரன்ஸ், அந்த அந்த மாநாட்டை நடத்தின கார்டினல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நிறுத்துங்க, நீங்க அமைதியா உட்காருங்க. யார அந்த முஸ்லீம சொல்லல, அந்த கிறிஸ்தவர்களை உட்கார வச்சுட்டு நாம இந்த மாநாடை எப்படித்தான் கூப்பிட்டுனா, ஒவ்வொருத்தருக்கும் சமமா வாய்ப்பு கொடுக்கணும், யாருடைய கருத்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, எதிர்க்க கூடாது, அவங்களும் நீதியா ஒரு வாய்ப்பு பெற்றுக்கணும் தான் கொடுத்துருக்கோம், அவர் பேசட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. அதாவது இதுதான் பிரதர் ஆரம்பத்திலே அங்க சொல்லிட்டார். சோ இந்த கிறிஸ்டியன் யூனியன் என்று சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ மண்டலம் எடுத்த ஒரு முயற்சி, அந்த உலக நல்லிணக்க அந்த மாநாடு கிறிஸ்தவத்தை ரொம்ப தரம் தாழ்த்தி கொண்டு இந்த அஞ்ஞான மார்க்கத்துக்கு சமமாக வைத்து அவங்களுடைய கருத்துக்கள் கொள்கைகள் கொள்கைகளோடு ஒப்புரவாய்த்து, அதாவது சமரசம் பண்ணி கொண்டு அதன் மூலம் கிறிஸ்தவ சபை மற்றவர்களை மனமாற்றம் செய்தது என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கு அங்க முயற்சித்தாங்க. சோ இதுல இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விளைவுகள் அங்க போச்சு என்று சொல்லிட்டு அங்க முடிக்கிறார். சோ அப்போ அதுல அந்த கூட்டம் முடிஞ்ச போது எப்படி முடிஞ்சதுங்கிறதுல அந்த விவேகானந்தர் என்ன பேசினாருங்கிறது கூட இங்க சகோதரர் அங்க குறிப்பிட்டிருக்க. விவேகானந்தர் என்ன பேசிருக்கிறாருன்னா, ரசூல் குறிப்பிட்ட விஷயம் இந்த இடத்துல பேசிட்டு அங்க சொல்றாரு, அதாவது நாம் எல்லாம் ஒரே மதமாக இருக்கணும்னு நம்ம அங்க வந்திருக்கிறோம். பாருங்க இங்க சொல்றாரு பாருங்க, சுவாமி விவேகானந்தா பிரீஸ்ட் ஆஃப் பாம்பே இந்தியா செட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, Much has been said of the common ground of religious unity. எல்லா மதத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணுங்கிறத பத்தி நிறைய பேசியாச்சு. I am not going just now to venture my own theory. நான் என்னுடைய கொள்கை பத்தி பேசுறதுக்கு இப்ப வரல. But if anyone here hopes that this unity would come by the trip of any one of these religions and the destruction of the others, to him I say, brother, yours is an impossible hope. என்ன சொல்றாருனா, நான் என்னுடைய விஷயம் பத்தி பேச வரல, நிறைய பேசியாச்சு, ஆனா இங்க இருக்க யாராவது தங்களுடைய மதம் தான் ஒரே மதமா இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிறதுக்காக மற்ற மதங்களை அழிக்கணும்ங்கிற எண்ணத்துல யாராவது வந்திருந்தீங்கன்னா, அவருக்கு நான் சொல்றேன், சகோதரரே உங்களுடைய நோக்கம் நிறைவேறாது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, Do I wish that Christian would become Hindu? God forbid. ஒருவேளை கிறிஸ்தவன் வந்து ஹிந்துவா வரணும்னு நான் விரும்புறேன்னா, கடவுள் என்னை மன்னிக்கணும், நான் அப்படியெல்லாம் விரும்பல சரிங்களா. Do I wish that a Hindu or Buddhist would become Christian? அதே போல ஒரு ஹிந்துவோ ஒரு புத்தரோ, புத்த மதத்தை சார்ந்தவரோ கிறிஸ்துவனா வரணுங்கிறதுக்காக நான் பேசுறேன்னா, God forbid, தேவன் கடவுள் என்னை பண்ணிக்கிட்டோம். The Christian is not to become a Hindu or a Buddhist is to become a Christian. கிறிஸ்தவர் ஹிந்துவா வர வேண்டாம், புத்திஸ்டும் ஒரு கிறிஸ்தவரா வர வேண்டாம், கிறிஸ்தவரும் வேற மாதிரி மாற வேண்டாம். ஏன் சகோதரர் இது சொல்றாமா, இது எந்த தலைப்புல சொல்றாருமா, Closing sentiments of the great பார்லிமெண்ட் சொல்ற, எந்த கருத்தோட இந்த மாநாடு முடிஞ்சதுங்கிறதுக்கு முதல்ல விவேகானந்தருடைய பேராகிராஃப் கொடுக்கிறார். The Christian is not to become a Hindu or a Buddhist to become a Christian. Learn to think without prejudice. என்னன்னா புரியுதுங்களா, அவர் இந்த கருத்து சொல்லிருக்கிறார்னா அப்ப என்ன முடிவுக்கு வருதுங்க, நாம எல்லாம் அவங்க அவங்க அப்படி அப்படியே இருப்போம், நம்ம மதத்தை நம்ம மதிக்கிறது போல மத்த மதத்தையும் மதிப்போம், நம்ம மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் ஒரே கடவுள் தான், நீங்க வேற மாதிரி வணங்குறீங்க, இப்படித்தான் இந்த மாநாடு இந்த கருத்தோட தான் அங்க முடிவுக்கு வந்துச்சு என்று அங்க சகோதரர் அங்க சொல்லி அங்க முடிக்கிறார். முடிக்கும் போது அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் இன்னொரு பிஷப் கொடுத்திருக்கிறார், ரெவரண்ட் டாக்டர் கேண்ட்லிங். சரியான கன்க்ளூஷன் கொடுத்திருக்கார். என்ன சொல்றாரு தெரியுங்களா, இப்போ இவ்வளவு நாள் நம்ம விரோதிகளா இருந்துட்டோம், ஆனா இப்ப எல்லாருக்கும் தெளிவாயிடுச்சு, நம்ம மதத்தினால பிரிவடிச்சு தனித்தனியா இருந்தா கூட நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான் இருக்கு, சமாதானம், சந்தோஷம், சகோதரத்துவம். ஆனா கடவுள்கள் தான் வேற வேறன்னு சொல்றோம், ஆனாலும் கூட நமக்கு எல்லாரும் யார் தான், ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு. இப்போ இந்த மாநாடு முடிவும் தருவாயில்ல, அந்த கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஆசிர்வாதம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சார் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, தென் திஸ் இஸ் பெண்டிகாஸ்ட் அண்ட் பிஹைண்ட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த வேர்ல்ட். என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரா, இதுதான் பெந்திகாஸ்ட். எது பெந்திகாஸ்ட்? ஆமா, மாநாடு பெந்திகாஸ்ட். அப்போ பெந்திகாஸ்ட் அப்புறம் தான் என்ன, உலகமே கிறிஸ்தவத்துக்கே மாறப்போகுது. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பெந்திகாஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆவியினுடைய அபிஷேகம், உலகமே இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு திறந்துச்சு இல்லைங்களா. அந்த சம்பவத்தோட இந்த சம்பவத்தை இணைச்சு அவர் அங்க சொல்லியிருக்கிறார். பிரதர் எப்படி நெக்ஸ்ட் பேராகிராஃப் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா, இட் இஸ் இன்டீட் உண்மைதா, கொஸ்டின் மார்க் உண்மைதா சொல்றீங்க அப்படின்ட்டு. வாட் ரிசம்பிளன் இஸ் தேர் இன் திஸ் எஃபர்ட் டு காம்ப்ரமைஸ் ட்ரூத் அண்ட் ரைட்டியஸ்னஸ் கேள்வி ரொம்ப சூடா கேட்கிறார் பிரதர். For the fellowship of antichrist and idolatry to that faithful, என்ன கேக்குறாரு நாம, என்ன சம்பந்தம் இருக்குது இல்லைங்களா, என்ன சம்பந்தம் இருக்குது இந்த சத்தியத்தையும் நீதியையும் நீங்க சமரசம் பண்ணி அந்த அந்திகிறிஸ்துக்கும் அந்த விக்கிரக ஆராதனையோட நீங்க சேர்றதுக்கும் அங்க நடந்த பெந்திகாஸ்ட் ஆசீர்வாதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கேவமா கோபமாக அங்க கேட்டுட்டு சகோதரங்க முடிக்கிறார். ஒருவேளை அப்படி நீங்க முடிக்கிறதாவே இருந்தா, ஒருவேளை இது பெந்திகாஸ்டாவே இருக்கட்டும், பிரதர் கடைசியா கேட்கறது இது பெந்திகாஸ்டாவே இருக்கட்டும், அதுக்கு பின்பே உலகனுடைய உலகத்தினுடைய மாற்றமாக கூட இருக்கட்டும், நான் என்ன கேக்குறேன்னா உலகம் எதுக்கு மாறும் அப்படின்னு கேட்கறேன். என்ன மாற்றம் உலகத்துல அங்க வரும், ஒரு மாற்றம் வராது. சோ அதுதான் அங்க சகோதரங்க முடிக்கிறார். சரி, இப்போ அந்த இந்த மாநாட்டினுடைய தீமையான விளைவுகள் கூட அங்க சொல்லியிருக்கிறார். இது நடந்ததனுடைய தீமையான விளைவுகள் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, உடனே அது வரைக்கும் ஜனங்களுக்கு அறியாமல் இருந்த நிறைய மதங்கள் உலகம் முழுக்க பாப்புலர் ஆயிடுச்சு சொல்றாங்க. உண்மையிலே அந்த மாநாட்டில் இந்தியாவை சார்ந்து போய் அவர் அட்டன் பண்ணினார் ஒருத்தர். அவருடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் மயங்கிட்டு அவர் உடனே பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாராம் அமெரிக்காவிலேயே. அவருடைய மதத்தை அங்க பரப்ப ஆரம்பிச்சு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு. அவரை பத்தின ஸ்டேட்மெண்ட் கூட அங்க வரும். சோ இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சத்தியத்தை நீதிய இந்த அந்தி கிறிஸ்துவோடையும் இந்த உலகத்தின் ஆவி கூடையும் சமரசம் செய்தாங்க. அப்படி செய்து இந்த ஒரு மாநாட்டை நடத்தி முடிக்கும் போது இந்த மாநாட்டில் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு சமமா மற்ற எல்லா மதங்களையும் அங்க நிக்க வச்சு எல்லாம் ஒண்ணு தானே அங்க சமரசம் பண்ணி வச்சு ஒரு மாயையான ஒரு இதை உருவாக்குனாங்க. யூனிவர்சல் பிரதர் கூட நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் எல்லாமே ஒரே கடவுளை தான் அங்க வணங்குறோம் அவங்கள அவங்களுடைய விதத்துல. இது ரொம்ப மோசமான பின்விளைகளை உண்டு பண்ணுச்சு. என்னன்னா, பைபிளுக்கு சமமா மற்ற மதங்கள் அங்க தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே குழும்பி இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இப்ப கிறிஸ்தவத்துக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா உடனே என்ன பண்றாங்க, மற்ற மதத்தை கூட அங்க தாவறதுக்கு அங்க போயிட்டு இதெல்லாம் அங்க நடந்ததாக அங்க சகோதரர் சொல்றார். ஆனா இந்த பாருங்க, இந்த மதத்தினுடைய இறுதி விஷயம் கூட அங்க அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, it introduced to the already unsettled minds of Christians the various heathen philosophies. கிறிஸ்தவத்திலேயே தெளிவில்லாத அநேக கிறிஸ்தவர்களுக்கு அஞ்ஞானி மார்க்கத்தாருடைய கொள்கைகளை இந்த மாநாடு கற்பித்து தந்துச்சு. அது சாதகமா போச்சு கிறிஸ்தவ தேசங்கள்ல மற்ற மதங்கள் வேறுன்றுவதுக்கு. இது ஒரு ரிசல்ட். இட் மேட் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் பாபிலோன் த கிரேட் அண்ட் மதர் ஆஃப் ஹர்லாட்ஸ் the church of rome and her many daughters and various protestant sects in the manada next enna panuchuna ore visheshita ore natpurave babylon roma catholic sabai matrum avrudeya pirivugalkulla uruvaachi adu maatram illa anda pirivukum protestant pirivukuda enna aichu ore periya natpurave thondruchena nadandathu protestant desathila protestant kristavargalnala ana adilla mukhyathum yaarku kodukapattuchu ஆரம்ப ஜபம் முடிவு ஜபம் ஆசீர்வாதமே பேசுறதுக்கு 16 வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ரோமன் கத்தோலிக்கத்துக்கு கொடுக்கப்பட்டனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான உறவு வந்துச்சு. இதுதான் சகோதரர் ரசல் அங்க சொல்றாங்க. எது விஷயமானா, மிருகமும் மிருகத்தின் சொர்பமும் என்னாகும், கை கோக்குற விஷயம் அவருடைய நாட்கள்லயே நடந்துச்சு ஆரம்பிச்சிடுச்சுங்கிறதுக்கு இதுதான் அங்க ப்ரூஃப். அது அப்போ இது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற மதங்களை கூட ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு 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 பெரிய முயற்சி அங்க எடுக்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவமும் மற்ற மதங்களும் ஒன்றாகுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்னா, இட் செட் டு டிஸ்ட்ராக்ட் கிறிஸ்டன்டம் பீஸ் பீஸ். வழி தப்பி போயிட்டு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துக்கு இந்த மாநாடு என்ன சொல்லுச்சுன்னா, சமாதானம் சமாதானம்னு சொல்லுச்சு. ஆனா நியாயமா இவர்கள் என்ன சொல்லணும்னா, இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு யோயேல் 2:1 வாசிங்க. யோயேல் 2:1 யோயேல் 2:1 சியோனுக்கு எக்காலம் ஊத வேண்டிய இந்த கிறிஸ்தவ சபைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மாயையான ஒரு சமாதானத்தை எதிர்பார்த்து, சமாதானம் சமாதானம், அதாவது எல்லா மதங்களும் ஒரு நல்லிணக்கத்தோட இருப்பதற்கான ஒரு காலம் ஆரம்பிச்சிருக்குது, இனி பிரச்சனைகள் இல்ல, சமாதானம்ங்கிற ஒரு ஒரு மாயையான அறிவிப்பை இவங்க அங்க உண்டு பண்ணினாங்க என்று அங்க சொல்லப்படுது. சகோதர சகோதரிகளே, சகோதரி இதோட அந்த பாடத்தை அங்க முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா, சமாதானம் வரும் தான் நிச்சயமா, அது கர்த்தரே கொண்டு வரார் இந்த பூமியின் மேல. ஆனா அதுக்கு முன்னால என்ன கண்டிப்பா நடக்கணும், ஒரு மிகப்பெரிய சுழல் காற்று வந்துதான் அங்க முடியும். அந்த சுழல் காற்று பத்தி நீங்க வசனம் வாசிக்கலாம். ஓகே, இருக்கட்டும், நான் அதை உங்களுக்கு பின் சொல்றேன். சோ அப்போ வசனம் வாசிங்க, 1 Thessalonians 5 படிங்க, அது வாசிங்க. ஒரு பொய்யான ஒரு அறிவிப்பு, ஆனா அதுக்கு அந்த சமாதானம் கர்த்தரே இயேசுனுடைய ஆளுகையில வரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அழிவு தான் அங்க சடுதியாக அங்க வரப்போகுது. சோ அப்போ இந்த விஷயத்தோட அங்க சகோதரர் அங்க முடிக்கிறார் இந்த ஒரு பாடத்தை. ஆனா கருப்பொருள் நமக்கு என்னன்னா, சகோதர சகோதரிகளே, ரொம்ப சுருக்கமாக நாம அங்க சொல்லி முடிக்கலாம். அதாவது பாபிலோன் இந்த மகா நியாய சபைக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா உலகமானது இந்த பாபிலோனுடைய எல்லா தவறுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தெளிவடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தெளிவடையும் போது 5வது பாடம் சொல்லிச்சு, அந்த பாபிலோன் தேச ரீதியா குழம்பி போயிருக்கிறத ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 6வது பாடத்துல மத ரீதியாவும் அவள் குழம்பி போயிருக்கிறத ஜனங்கள் அங்க புரிஞ்சிருக்கிறாங்க. எப்படி அங்க புரிய முடியுது அப்படின்னா, இந்த பாடத்துல சகோதரர் சொல்லுது, ஜனங்கள் அவள் இடத்துல ஒரு 3 குற்றங்கள் அங்க பாத்துருக்கிறாங்க. ஆனா அந்த குற்றங்களையும் அவள் நியாயப்படுத்துவதற்கு முயற்சித்து எழுந்து நிற்கிறாள். அப்படி எழுந்து நின்று தன்னை நியாயப்படுத்த நினைக்கும் போது, அவள் எந்த வகையில தன்னை நிரூபிக்க நியாயப்படுத்த முயற்சித்தாலோ, அந்த முயற்சியே தெளிவா காண்பிக்குது மத ரீதியா அவள் முற்றிலும் ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்கிறாள். சோ உலகத்தினுடைய மதங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு வரப்போற ஆபத்திலிருந்து தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அங்க நினைக்கிறார். ஆனா அந்த முயற்சியில உண்மையிலேயே கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை, அவருடைய நீதிய, இந்த அந்தி கிறிஸ்து மற்றும் உலகத்தினுடைய அந்த அஞ்ஞான மார்க்கத்தோட சமரசம் செய்து கொண்டு கிறிஸ்தவத்தையே அங்க தாழ்த்தி அங்க வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நடக்கிற விதம் எல்லாம் பார்க்கும் பொழுது, கண்டிப்பா பாபிலோன் இன்னைக்கு மத ரீதியா ரொம்ப குழம்பி போய் தான் இருக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம். இதோட இந்த பாடத்தை நம்ம அங்க முடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அடுத்த முறை நாம சந்திக்கும் போது அந்த அர்மகதோனுக்கு ஆயத்தம் ஆகக்கூடிய விதம், எப்படி இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய அமைப்புகள், பூதங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை நாம பார்க்கலாம் இந்த புத்தகத்திலே. அதுதான் பெரிய பாடம். அதைய அடுத்த வாரத்திலிருந்து நாம துவங்குவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.